Thank you, sisters, for these powerful and inspiring messages. Thank you for this.
தேவனுடைய உண்மையான தன்மையையும் அவருடைய கற்பனைகளையும் ஒரு முறை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடையும் உங்களுடைய வாழ்க்கையின் தெய்வீக நோக்கத்தையும் கூட நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். எனக்கென்பான சகோதரிகளே, எனது அன்பான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதிக்கப்பட்ட சீஷர்களே, பிற்கால பரிசுத்தவான்களே, இயேசு கிறிஸ்து சபையின் மற்றொரு பொது மாநாட்டை நாம் ஆரம்பிக்கும் போது உங்களிடம் இருக்கும் இந்த வாய்ப்புக்காக நான் கௌரவப்படுகிறேன். இந்த வருகிற வாரத்தில் பிரதான தலைமையையும் பன்னீர் அப்பாசர்களும் அனைத்து பொது அதிகாரிகளுடனும் பொது துணை சங்க தலைவர்களுடனும் சந்திப்பார்கள். மத்தியுள்ள நமது உலகம் முழுவதிலும் உள்ள பொது மாநாடு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும். சபையின் சகோதரர்களுக்கு நான் பேச பிரதான தலைவரான தலைவர் எஸ்மா தாமஸ் எஸ் மான்சனுக்கு நான் மிக நன்றியுடையவனாக இருக்கிறேன். நான் எதை பற்றி பேச என சந்தித்து கொண்டிருந்த போது என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திய அனைத்தியத்தின் சவால்களினுடனோடு எனக்கு உதவிய பெண்ணிடம் எனது சிந்தனைகள் திரும்பியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மார்மன் திரு விருந்து கூட்டம் ஒன்றிற்கு அவருடைய குடும்பத்தை அழைத்து போக தீர்மானித்த என்னுடைய பாட்டிக்காக நான் நன்றியுடனாக இருக்கிறேன். திருமணத்துக்காகாத வயதில் மூத்த ஒரு ஜெர்மன் பெண்ணை சகோதரி யவிக்கு நான் நீ நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அவரே இந்த துணைவான அற்புதமான அழைப்பை என் பாட்டிக்கு கொடுத்தார். இரண்டாம் உலக போரின் கொந்தளிப்பினோடு நான்கு பிள்ளைகளை நடத்தி போன என்னுடைய தாயாருக்கு நான் மிகவும் நன்றியுடனாக இருக்கிறேன். எனது மகளையும் பேத்திகளையும் ஒரு நாள் பின்பற்ற போகிற உண்மையுள்ள பெண்களான வருங்கால தலைமுறைகளையும் கூட நான் நினைக்கிறேன். என்னுடைய இளம் பிராயத்திலே என்னை கவர்ந்த ஒரு தாயாக எங்களுடைய இளம் குடும்பத்தின் பாரமான சுமைகளை சுமந்த எங்கள் பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் கொள்ளு பேரன் பேத்திகளையும் நேசித்து போஷித்து வந்து என்னுடைய மனைவி ஹேரியட்டுக்கு நான் நித்தியமாக நன்றியுள்ளாக இருக்கிறேன். உங்களை சுற்றியுள்ளவர்களை என்னுடைய எண்ண முடியாத வழிகளில் நீங்கள் ஊக்குவித்திருக்காக போஷித்தற்காக ஆசீர்வாதக்காக நான் உங்களுக்கு நன்றியுடனாக இருக்கிறேன். தேவனின் அநேக குமாரத்துக்கு மத்தியில் இருக்க நான் சந்தோஷமடைகிறேன். நான் தேவனின் பிள்ளை என்ற பாடலை நாம் பாடும்போது அதன் வரிகள் நம் இதயங்களை ஊடுருவி செல்கிறது. நாம் பரலோக பெற்றோரின் பிள்ளைகள் என்ற இந்த சத்தியத்தை பற்றி நாம் சிந்திக்கும்போது அப்படி அடிப்படையின் நோக்கத்தின் விதியின் உணர்வோடு அது நம்மை நிரப்புகிறது. நீங்கள் எப்போதுமே தேவனின் ஒரு குமாரத்தி என்பதை நினைப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கையின் மிகுந்த கடினமான நேரங்களில் இந்த புரிந்து கொள்ளாததால் உங்களை எடுத்து செல்லும் விசேஷத்த காரியங்களை நிறைவேற்ற உங்களை ஊக்குவிக்கும். ஆயினும் நித்திய பெற்றோருக்கு ஒரு குமாரத்தியாயிருப்பது நீங்கள் சம்மதித்த ஒரு குணாதிசயம் அல்ல, அல்லது இழந்து விடுவோம் என்பதுமல்ல என்பதை நினைப்பதும் முக்கியமானதாக இருக்கிறது. உண்மை உள்ளவர்களுக்கு தேவனின் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மகிமையானதும் ஊக்குவிப்பதாயிருக்கிறது. சங்கசானங்கள், ராஜ்யங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், அழுகுகள் எல்லா உயரங்கள் ஆழங்கள் இவைகளுக்கு மத்தியில் இருக்கும் இந்த புரிந்து கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களுக்காக தகுதி பெற ஒரு ஆவிக்குரிய சான்றிதழை விட அல்லது தேவனின் பிள்ளை என்ற அங்கத்தினர் அட்டையை விட அதிகமானவை தேவையாயிருக்கிறது. அவைகளை நாம் எப்படி அடைவோம்? நமது காலங்களில் இரட்சகர் இந்த கேள்விக்கு பதிலளித்தார், நீ என்னுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்கொழிய இந்த மகிமையை நீ அடைய முடியாது, ஏனெனில் மேன்மைப்படுத்துதலுக்கு நடந்துகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. ஆகவே என்னுடைய பிரமாணத்தை நீ பெற்றுக்கொள். இந்த காரணத்துக்காகவே சுவேஷத்தின் பாதையில் நடப்பதை பற்றி நாம் பேசுகிறோம். தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலை பற்றி நாம் பேசுகிறோம். இருந்தும் நம்மில் சிலருக்கு தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான காரியமாய் இருப்பதில்லை. அதை நாம் எதிர்கொள்வோமாக கடினமான அல்லது குறைவான ஆர்வமுட்டுகிறதாக தோன்றுகிற சில காரியங்களில் இருக்கலாம். ஆரோக்கியமான ஆனால் வெறுப்புட்டுகிற காய்கறி உணவுக்கு முன் அமர்ந்திருக்கிற ஒரு சிறு பிள்ளையை ஆர்வத்துடன் அணுகுகிற கற்பனைகள் நம் பற்களை கடித்து கொண்டு மிகுந்து விருப்பமுள்ள செயல்களுக்கர நுகர நம்மையே நாம் கட்டாயப்படுத்துவோம். ஒருவேளை இதை போன்ற சமயங்களில் தேவனுடைய அனைத்து கற்பனைகளுக்கு உண்மையிலேயே நாம் கீழ்ப்படிவது அவசியமா என நம்மையே நாம் கேட்பதை நாம் காணலாம். இந்த கேள்விக்கு எனது பதில் மிக எளிதானது. நமதுக்கு தெரியாத புரிந்து கொள்ளும் நமது திறமைகளுக்கு அப்பால் உள்ள காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார் என நான் நினைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற நமது பிதா நித்தியமானவர். அவருடைய அனுபவம், ஞானம், புத்தி நம்மை விட அளவில்லாதது. அது மட்டுமல்ல, அவர் நித்தியமாய் அன்புள்ளவராய் இரக்கமுள்ளவராய் நம்முடைய அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வரும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நோக்கத்தில் கவனமாயிருக்கிறார். வேறு மாதிரி சொல்ல போனால் அவர் உங்களை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு அது எது சிறந்தது என்பதையும் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயங்களில் இதை நீங்கள் நம்பினால் அவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவதும் மகிமைப்படுத்துவதுமே நமது பரலோக பிதாவின் மகத்தான ஊழியமாயிருக்கிறது என்றும், அதை எப்படி செய்வதென்பதை மிக நன்றாக அவர் அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் சிலவை மிகவே கடினமாக இருப்பதாக தோன்றினாலும் கூட அவருடைய கற்பனைகளை தழுவுவதும் பின்பற்றுவதும் அர்த்தமுள்ளதாக இருக்கவில்லையா? அந்தியத்தின் இருள் மற்றும் துன்பங்களினுடைய நம்மை வழி நடத்துகிற அவர் கொடுத்திருக்கிற ஒளிக்கம்பங்களில் நாம் களி கூற வேண்டும். நமக்காக அவர் அமைத்திருக்கிற சில கண்டிப்பான மாதிரங்களின் தேவைகளுடன் நாம் வேண்டிக்கொள்ளுவதுவரை பரலோகத்தின் மேகங்களிடையில் அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் பூட்டி வைத்திருக்கிறார் என நாம் கற்பனை செய்வது நமது சவால்களின் ஒரு பகுதியேயான நாம் நினைக்கிறேன். தேவனின் கற்பனைகள் நல்ல கருத்துக்களில் ஒரு நீண்ட பட்டியல் அல்ல. இணையதளத்தின் பிளக்கலத்திலிருந்து அல்லது பின்ட்ரஸ்ட் பல்கலையிலிருந்து எடுக்கப்படும் ஊக்குவிக்கப்படுகிற கருத்துக்களை கலவ வாடுவதுமல்ல. இம்மையில் சமாதானத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் கொண்டு வர கொடுக்கப்பட்ட நித்திய சத்தியங்களின் அடிப்படையில் அவைகள் தெய்வீக ஆலோசனைகள். ஆகவே தேர்ந்தெடுப்பு நம்முடையது. ஒருபுறம் எப்போதுமே மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் கருத்துக்களின் கேள்விக்குரிய நோக்கங்கள், மற்றொரு புறத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனின் வார்த்தை, அவருடைய நித்திய ஞானம், அவருடைய நித்திய வாக்கு தத்தங்கள், மகிமையில், அன்பில், மகத்துவத்தில் அவருடைய சமூகத்திற்கு திரும்பி போக அவருடைய அன்பான அறிவுரைகள். இந்த மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு தகுதியுள்ளவர்களாக நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்தி விசுவாசத்தை செயல்படுத்தி வார்த்தையிலுள்ள செயலிலும் அவரை தேடி கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் மேல் எடுத்து சதா காலங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு சாட்சியாய் நிற்க உறுதியாய் தீர்மானிக்க வேண்டும். கீழ்ப்படிவதிலின் ஏன் என்ற கேள்வி தேவனுடைய உண்மையான தன்மையையும் அவருடைய கற்பனைகளையும் ஒரு முறை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையின் தெய்வீக நோக்கத்தையும் கூட நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். இதனுடன் கற்பனைகளையும் பின்பற்றுவதின் உங்களின் நோக்கம் மாறுகிறது. மகிழ்ச்சியுடன் சுவேஷத்தில் வாழ்வதற்கு மிக எளிதாகிறது. உதாரணமாக தேவனிகள் தங்களுடைய அன்பை அதிகரிக்க சமாதானத்துக்கு மற்றவர்களை தூக்கிவிட பரிசுத்த ஆவியை தேட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தங்களுடைய பொறுப்பை புதுப்பிக்க ஒரு வழியாக சபை கூட்டங்களில் கலந்துகொள்கிறவர்கள் ஒரு விளையாட்டில் தங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறவர்களை விட அதிக வளமான அனுபவத்தை காண்பார்கள்.
Than about attendance statistics. Here's another.
சமீபத்தில் இரண்டு சிறிய பிள்ளைகளுடன் ஒரு தனிமையான பெண் அம்மை நோயோடு வந்திருந்தார். சமீபத்தில்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவரையும் கவனித்துக் கொண்டு அவருடைய இரண்டு சிறிய பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வது அந்த இளம் பெண்ணுக்கு கடினமாயிருந்தது. அதன் விளைவாக வழக்கமாக சுத்தமாயிருக்க இருந்த வீடு குப்பை கூளமாகவும் சமையலறையில் அழுக்கு பாத்திரமும் நிறைந்தன. அழுது கொண்டிருந்த பிள்ளைகளுடன் அவர் போராடி கொண்டிருந்த போது போலிருந்தபோது யாரோ கதவை தட்டுவதை அவர் கேட்டார். அது அவரின் விசாரிப்பு போதகர்கள். அந்த இளம் தாயின் வேதனையையும் அவர்களால் பார்க்க முடிந்து அவருடைய வீட்டையும் சமையலறையையும் அவர்களால் பார்க்க முடிந்தது. பிள்ளைகளின் அழுகை சத்தியத்தை அவர்களால் கேட்க முடிந்தது. இப்போது இந்த சகோதரிகள் அவர்களுடைய சந்திப்பின் கடமையை மாத்திரமே கருத்தில் கொண்டிருந்தால் ஒரு பிஸ்கட் தட்டை அவர்களிடம் கொடுத்துவிட்டு கடந்த வாரத்தில் ஒத்தாசை சங்கத்தில் அவர்களால் பார்க்க முடியவில்லை என சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த வகையிலாவது நாங்கள் உதவ முடியுமா என்பதை போல ஏதோ ஒன்றை கூறிவிட்டு போயிருக்கலாம். பின்னர் அவர்கள் திரும்பி போகும்போது இந்த மாதமும் 100% முடிந்துவிட்டோம் என்பதை பற்றி நன்றி கூறி சந்தோஷமாக போயிருக்கலாம். அதிர்ஷ்டவசமாக இந்த சகோதரிகள் கிறிஸ்துவின் உண்மையான அவர்களுடைய சகோதரரின் தேவைகளையும் அவர்கள் கவனித்து அவர்களுடைய அநேக திறமைகளையும் அனுபவங்களையும் செயலில் காட்டினார்கள். குப்பைகளையும் அவர்கள் அகற்றி வெளிச்சம் வருவதை வர வர வைத்து சுத்தமாக்கினார்கள். சில அத்தியாவசிய உணவு பண்டங்களை ஒரு நண்பரிடத்தில் கேட்டார்கள். கடைசியில் அவர்கள் தங்களுடைய வேலையை முடித்து போயிருக்கிறோம் என்று சொன்னபோது இந்த இளம் தாயின் கண்களில் கண்ணீர் நன்றியின் அன்பின் கண்ணீர் அடித்தது. அந்த நேரத்திலிருந்து விசாரிப்பு போதத்தை பற்றி இந்த இளம் தாயின் கருத்து மாறியது. ஆம், விசாரிப்பு போதகர்கள் தங்கள் என்ன மாதந்தார சந்திப்புகளையும் செய்வதில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனையும் சக மனிதர்களையும் நேசிக்க என்ற இந்த கற்பனைக்கு பின்னாலுள்ள ஏன் என்ற முக்கியமானதை தவறவிடாமல் செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்களையின் பட்டியலிலிருந்து முடிந்துவிட்டோம் என்பதைப் போல தேவனின் கற்பனைகளையும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதையும் நாம் நடத்தினால் சுவேஷத்தின் முக்கியமானதை நாம் தவிர்த்து விடுகிறோம். சுவேஷத்தின் பாதையில் நடப்பது ஒரு கசப்பான அனுபவமாக இருக்க தேவையில்லை. அது தித்திப்பானவர்களையும் காட்டிலும் தித்திப்பானது. அது நம்மை கீழே தள்ளி விடுகிற ஒரு பாரம் அல்ல. சுவேஷம் நமது உற்சாகங்களை உயர்த்தி நமது இருதயங்களை இலகுவாக்கிறது. விசுவாசத்துடன், நம்பிக்கையுடன், தயாளத்துடன் அது நம்மை ஊக்குவிக்கிறது. இருளின் சமயங்களில் அது ஒளியை தருகிறது. அது நமக்கு தெய்வீக வல்லமையையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. மகிழ்ச்சியோடு சுவேஷத்தில் வாழுதல். சுவேஷத்தில் என்னுடைய பிரியமான சகோதரிகளே, உங்களுக்கு எட்டு வயதோ அல்லது 108 வயதோ, நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டு அறிந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு காரியத்தை நான் நம்புகிறேன். நீங்கள் அன்பானவர்கள். உங்களுடைய பரலோக பெற்றோர்களுக்கு நீங்கள் அன்பானவர்கள். ஒளியின் ஜீவனின் அளவில்லா நித்திய சிருஷ்டிகர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் மேல் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆம், இந்த நாளிலும் எயும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பலவீனத்தையும் கேட்டு பழக்கங்களையும் மேற்கொள்ளும் வரை உங்களை நேசிக்க அவர் காத்திருக்கவில்லை. உங்களுடைய போராட்டங்களை பற்றிய முழுமையான புரிந்து கொள்ளுடன் என்று அவர் உங்களை நேசிக்கிறார். இருள் சூழுவதற்கு மத்தியிலும் நீங்கள் மங்குகின்ற ஒளியிலிருந்து நேரங்களிலும் அவருக்கு தெரியும். உங்கள் வேதனைகள் அவருக்கு தெரியும். நீங்கள் குறையுள்ளவர்களாக அல்லது தோற்றுப்போன நேரங்களுக்காக துயரப்படுத்துகிற அவருக்கு தெரியும். இருந்தும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வெற்றிகளையும் அவர் அறிவார். சிறிதாக உங்களுக்கு தோன்றுகிற சந்தனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒவ்வொருவரிலும் அவர் களி கூறுகிறார். உங்களை பற்றிய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை தெளிவாக பார்க்கிறார். நீங்கள் இருப்பதைப் போலவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். இன்றும் எப்போதும் அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாளில் நீங்கள் யார் என்பதற்காக மட்டுமே அவர் உங்களை நேசிக்கவில்லை. ஆனால் மகிமையில் ஒளியில் நீங்கள் இருப்பதாகவும் அப்படியாகுவதற்கு உங்கள் திறமைக்காகவும் விருப்பத்திற்காகவும் நேசிக்கிறார். உங்கள் இலக்கை நீங்கள் அடையும் கௌரவத்தோடு அவரிடத்தில் திரும்பவும் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவர் விரும்புகிறார். சுயநலமான ஆசைகளை தகையில்லாத விருப்பங்களை தியாயக்கத்தின் சேவையின் பலவிடத்தில் வைப்பதே இதை நிறைவேற்ற வழி என நான் சாட்சியளிக்கிறேன். சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் வல்லமையில் நம்பிக்கை வையுங்கள். அவருடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கை கொள்ளுங்கள். வேறு மாதிரி சொல்லப்போனால் மகிழ்ச்சியோடு சுவேஷத்தில் வாழுங்கள். உங்களில் வாழ்க்கையில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வரிவாக்கப்பட்ட அளவில் தேவனின் அழகான அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று தேவனின் கற்பனைகளை கற்றுக்கொள்ள விசுவாசத்தை தீர்மானத்தை பொறுப்பை கற்றுக்கொள்ள நீங்கள் கண்டுகொண்டு அவைகளை உங்கள் இருதயங்களில் பொக்கிஷமாக அளவில் மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை பார்ப்பீர்கள் எனது ஜபம். நீங்கள் அப்படியே செய்யும்போது உங்களை பற்றியும் உண்மை நிலையை பற்றிய நீங்கள் நன்றாக அறிந்திருக்கொள்வீர்கள் என நான் வாக்கு அளிக்கிறேன். சகல நிதிக்கும் கர்த்தராகிய நித்திய தேவனின் ஒரு குமாரத்தியாயிருப்பீர்கள் என்று உண்மையில் நான் அறிவேன். இதை நான் சாட்சி அளித்து கர்த்தரின் ஒரு அப்போஸ்தலனாக என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.